2017 ஆம் ஆண்டு அக்டோபர் மாத தென்றலில் பாசு ரமணன் அவர்களின் மேலூர் வாழ்வில் பகுதியில் அருட்பிரகாச வள்ளலார். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். மகான்கள் சாதாரண மானுடராக பிறந்து தம்மை உணர்ந்து உலகம் உய்ய வழிகாட்டி செல்கின்றனர். அவர்களுள் துறவி, சித்தர், யோகி, ஞானி என எல்லா நிலைகளையும் கடந்து தன் உடலையே ஒளி உடம்பாக ஆக்கிக் கொண்டு இறைவனோடு இரண்டர கலந்தவர் அருட்பிரகாச வள்ளலார், ஸ்ரீராமலிங்க அடிகள். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை மாநிலம் உய்ய அருளிய மாண்பாளர். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய அந்த மகா புருஷரின் வாழ்க்கை நாம் என்றும் நினைந்து பின்பற்றத்தக்கது. தோற்றம். சிதம்பரத்தை அடுத்துள்ள மருதூரில் ராமையா பிள்ளை சின்னம்மை தம்பதியினருக்கு அக்டோபர் 5, 1823 மகவாக தோன்றினார் ராமலிங்கர். தந்தை இளவயதில் இறந்ததால் சகோதரர் சபாபதி பிள்ளையின் ஆதரவில் சென்னையில் வளர்ந்தார். கருவிலே திருவுடைய அவர் பள்ளி பருவத்திலேயே ஓதாது அனைத்தையும் உணர்ந்த ஞான குழந்தையாக பரிணமித்தார். பள்ளி பருவம். பள்ளியின் ஆசிரியராக காஞ்சிபுரம் சபாபதி பிள்ளை ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் என உலக நீதி பாடலை பாட, அதை கேட்ட ராமலிங்கர் இங்கனம் வேண்டாம் வேண்டாம் என எதிர்மறையான எண்ணங்களை பிஞ்சு மனங்களில் பதிய செய்வது தவறு என்று மறுத்து பாடிய பாடல் அவர் ஒரு ஞான குழந்தை என்பதை உலகுக்கு காட்டியது. ஒருமையுடன் நினைத்து திருமலரடி நினைக்கின்ற உத்தமர் தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறம்பொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் என்று வேண்டும் வேண்டும் என்று அவர் பாடிய பாடலை ஆசிரியர் மெச்சினார். என்றாலும் ராமலிங்கர் படிப்பில் ஆர்வம் இல்லாமல் இருப்பதையும் பள்ளிக்கு ஒழுங்காக வராமல் அங்குமிங்கும் சுற்றி கொண்டிருப்பதையும் கண்டு அண்ணனிடம் முறையிட்டார். சபாபதி பிள்ளை தம்பியை கூப்பிட்டு கண்டித்தார். அண்ணியாரும் அறிவுரை கூறினார். ராமலிங்கர் வீட்டிலிருந்தே படிக்க ஏற்பாடு செய்தார் அண்ணன். மாடி அறையில் தனியிடம் ஒதுக்கி கொடுத்தார். முருகனின் காட்சி. அண்ணன் படிப்பதற்காக ஒதுக்கி கொடுத்திருந்த அறையில் தினந்தோறும் படிப்பதற்கு பதிலாக தியானம் செய்தார் ராமலிங்கர். அண்ணியார் வைத்துவிட்டு சென்ற உணவை கூட உண்ணாமல் முற்றிலுமாய் தன்னை மறந்து தியானத்தில் ஆழ்ந்தார். அண்ணனும் அண்ணியும் ராமலிங்கர் படித்து கொண்டிருக்கிறார் என்று எண்ணிக்கொண்டிருக்க அவரோ மெய்ஞான ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தார். தன்னை மறந்து தியானத்திலும் யோகத்திலும் திளைத்து கொண்டிருந்த ராமலிங்கருக்கு ஒரு நாள் முருகனின் அருட்காட்சி கிடைத்தது. சீர்கொண்ட தெய்வ வதனங்கள் ஆறும் திகழ் கடப்பன், தார் கொண்ட பன்னிரு தோள்களும் தாமரை தாள்களும், ஓர் கூர்கொண்ட வேலும் மயிலும், நற்கோழி கொடியும், அருட்கார் கொண்ட வன்மை தணிகாசலமும் என் கண்ணுற்றதே என்ற நிகழ்வை பாடினார் வள்ளலார் பிற்காலத்தே. முருகனின் அருட்காட்சி கண்ட அந்த நாள் முதல் வள்ளலாரின் வாழ்க்கை முற்றிலும் மாறிப்போனது. எப்போதும் அன்பு அடக்கமும் கொண்ட அவரது நடத்தையில் மேலும் இரக்கமும் பணிவும் மிளிர்வதாயிற்று. முகத்தில் சாந்தம் குடிகொண்டது, கண்கள் ஒளி வீசின. கந்தனை கண்ட அந்த நாள் முதல் அவரது மனம் பக்தி மார்க்கத்திலேயே செல்ல தொடங்கியது. பாடும் படிப்பதிலும் சிறுவர்களுடன் விளையாட்டில் பொழுதை கழிப்பதிலும் இருந்த நாட்டம் குறைந்தது. அருகில் இருந்த கந்தகோட்டத்திற்கு அடிக்கடி சென்று முருகனை தரிசித்து வரலானார். ஆலயத்திலேயே பெரும்பாலான நேரத்தை கழிக்க தொடங்கினார். இளமையில் அண்ணன் தம்பியை ஒரு சாதாரண குழந்தையாகவே எண்ணியிருந்தார். ஆனால் எதுவும் வெளிப்பட காலமும் நேரமும் வேண்டுமே. வள்ளலாரின் இறையாற்றல் வெளிப்படும் காலம் வந்தது. சோமு செட்டியார் சென்னையில் புகழ்பெற்ற தனவந்தர். வாரந்தோறும் சனிக்கிழமை அவரது வீட்டில் சபாபதி பிள்ளையின் தலைமையில் பெரிய புராண சொற்பொழிவு நடைபெறும். ஒரு முறை சபாபதி பிள்ளைக்கு உடல் நலமில்லை. அதனால் அன்றைக்கு தமக்கு பதிலாக தன் தம்பி ராமலிங்கத்தை அனுப்பி வைத்தார். ராமலிங்கரும் சொற்பொழிவு செய்துவிட்டு வந்தார். உடல் குணமானதும் நண்பர்களை காண சென்றார் சபாபதி பிள்ளை. அவரை கண்டதும் ஓடோடி வந்த சிலர் ராமலிங்கரின் சொற்பொழிவை பாராட்டினர். அது கேட்டு மனம் மகிழ்ந்தார் பிள்ளை. ராமலிங்கரின் சொற்பொழிவை தாமும் கேட்க ஆவல் கொண்டார். ஒருமுறை ராமலிங்கருக்கு சொற்பொழிவாற்று வெளியூரிலிருந்து அழைப்பு வந்தது. அவரும் அண்ணன் அண்ணி அனுமதி பெற்று புறப்பட்டு சென்றார். அவர் சென்றவுடன் பிறர் யாரும் தன்னை அடையாளம் தெரிந்து கொள்ளாமல் இருக்க தன்னை மறைத்து கொண்டு கூட்டத்திற்கு சென்றார் சபாபதி பிள்ளை. தம்பியின் பேச்சை கேட்டார். நல்ல குரல் வளத்துடனும் அற்புதமான பாவத்துடனும் எடுத்துக்கொண்ட பொருளிலிருந்து விலகாமல் ராமலிங்கர் பேசிய விதம் கண்டு மலைத்து போனார். ராமலிங்கம் சாதாரண சிறுவன் அல்ல, இறையருள் பெற்றவன். அதனால் தான் யாரெடுத்தும் கற்காமலேயே அனைத்தையும் உணர்ந்து பேச இவனால் முடிகிறது. இவ்வளவு பெருமை உடையவனை போய் தவறாக கருதிவிட்டோமே, பலமுறை மனம் புண்படுமாறு நடந்து கொண்டு விட்டோமே என்று நினைத்து மனம் கலங்கினார். வந்தது போலவே யாரும் அறியாமல் வீட்டிற்கு சென்றார். சொற்பொழிவு முடிந்து வந்த தம்பியை அழைத்து வரவேற்று வாயார போற்றினார், வாழ்த்தினார். பயணம். வள்ளலாரின் வாழ்வில் இறையொருளால் பல்வேறு அற்புதங்கள் நிகழ ஆரம்பித்தன. ஒரு நாள் பசித்திருந்த போது அன்னை வடிவாம்பிகையே அவருக்கு அக்காள் உருவத்தில் வந்து அமுது ஊட்டினார். மற்றொரு முறை திருமண வற்புறுத்தல் குறித்து வள்ளலார் வருத்தமுற்றிருந்த போது துறவி உருவில் இறைவனே தோன்றி அவரை திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்தார். திருமணம் செய்து கொண்டாலும் துறவர வாழ்க்கையே விரும்பியது வள்ளலாரின் அகம். அடிக்கடி ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் செய்தார். சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களுக்கு சென்று சொற்பொழிவாற்றினார். வாழ்க்கை உண்மைகளை மக்களுக்கு போதித்தார். வள்ளலாரின் அறிவித்திறத்தால் பலரும் அவரை நாடி வந்து சந்தேக விளக்கம் பெற்று சென்றனர். தொழுவூர் வேலாயுத முதலியார் அவர்களுள் ஒருவர். அவர் வள்ளலாரையே ஆசானாக கொண்டு அவருக்கே அடியவரானார். நாளடைவில் இறை உந்துதலார் சென்னையை விட்டு நீங்கி சிதம்பரம் நோக்கி புறப்பட்டார் வள்ளலார். வழியில் அன்பர்களின் அழைப்பை கேட்ப பல ஊர்களில் தங்கி ஆன்மீக சொற்பொழிவாற்றினார். பசியின் கொடுமை, கொல்லாமை ஆகியவை பற்றி ஊரும் உள்ளமும் உருகும்படி சொற்பொழிவுகளில் எடுத்துரைத்தார். வழியிலிருந்த ஆலயங்களுக்கெல்லாம் சென்று தரிசனம் செய்தவாறே சிதம்பரத்தை அடைந்தார். அன்பர் ஒருவரின் இல்லத்தில் தங்கினார். தினந்தோறும் தில்லை நடராஜரை தரிசிப்பதும் அவருக்கு பாமாலை சூட்டி வழிபடுவதும் வள்ளலாரின் வழக்கமாயிற்று. வள்ளலாரின் புகழ் சுற்றுப்புறங்களில் எல்லாம் பரவியது. பலரும் அவரை நாடி வந்து தரிசிப்பதும் அருள் விளக்கம் பெற்று செல்வதுமாயிருந்தனர். அவ்வாறு தன்னை நாடி வந்த அன்பர்களுக்கு பல்வேறு வாழ்க்கை உண்மைகளை போதித்தார். அனைத்து உயிரையும் சமமாக பாவித்து தன்னால் முடிந்த உதவிகளை ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஜீவகாருண்ய ஒழுக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்ற உண்மையை மக்களிடம் எடுத்துரைத்தார். கருங்குழி வாசம். இந்நிலையில் வேங்கடரெட்டியார் என்ற அன்பர் வள்ளலாரிடம் சிதம்பரம் அருகே உள்ள கருங்குழியில் வந்து தம்மோடு தங்கி இருக்குமாறும் தாம் தேவைப்படும் வசதிகளை செய்து தருவதாகவும் கூறி வேண்டிக் கொண்டார். முதலில் மறுத்த வள்ளலார் பின்னர் அவரது அன்பின் தன்மை கண்டு அக்கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார். ரெட்டியாரின் இல்லத்தில் வள்ளலாருக்கு என தனி அறை ஒதுக்கி கொடுக்கப்பட்டது. அதில் அவர் தனித்திருந்தார். தினமும் தியானம் செய்து கொண்டிருப்பார் அல்லது ஏதாவது சுவடியில் எழுதி கொண்டோ படித்து கொண்டோ இருப்பார். சமயங்களில் வெளியில் எங்காவது புறப்பட்டு சென்று ஏகாந்தமாக பொழுதை கழித்துவிட்டு வருவார். சமரச சன்மார்க்க சங்கம். இவ்வாறு சில காலம் கருங்குழியில் தங்கியிருந்த வள்ளலார் பின் அங்கிருந்து நீங்கி கடலூர், மஞ்சக்குப்பம், மருதூர் என பல இடங்களில் மாறி மாறி தங்க ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் கருங்குழியிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் வாசம் செய்தார். சென்ற இடத்திலெல்லாம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் பற்றியும் பசியின் கொடுமை பற்றியும் விரித்துரைத்தார். புலால் மறுத்தலையும் பசிப்பிணி போக்குவதையும் அறிவுறுத்தினார். அதை வலியுறுத்துவதற்காகவே வடலூரில் சமரச சன்மார்க்க சங்கத்தை துவங்கினார். அனைத்து உயிர்களையும் சமமாக பாவித்து அன்பு செலுத்த வேண்டும் என்பதே சங்கத்தின் முக்கிய கொள்கை என்று அறிவித்தார். அன்பு ஒன்றுதான் இந்த உலகத்தில் உள்ள அழியாத பொருள். எனவே அனைவரும் அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு நிறைந்தவர்களாய் திகழ வேண்டும். உயிர்ப்பலியை ஒருபொழுதும் இறைவன் ஏற்பதில்லை. எனவே எந்த ஒரு உயிரையும் கொன்று அதனை இறைவனுக்கு படைத்தல் கூடாது போன்றவை சங்கத்தின் முக்கியமான கொள்கைகளாக இருந்தன. தொடரும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.